நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இருக்கும் வரை இரத்த தானம், இறந்தபின் கண் தானம் மற்றும் உடல் தானம். உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விளக்குகிறார் வடவழியைச் சேர்ந்த பி குமாரசாமி அவர்கள்.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நிலைய நேயர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் உங்களுடன் உரையாடும் பொழுது புகைப்பிடிக்கும் பழக்கமும் அதனால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் அதனை கட்டுப்படுத்துவது பற்றியும் எடுத்துக் கூறினேன். இந்த வாரம் மற்றொரு சுவையான நிகழ்வு பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை எடுத்துக் கூற இருக்கிறேன். அதாவது, உயிர் உள்ளவரை இரத்த தானம், உயிர் பிரிந்த பிறகு கண் தானம் மற்றும் உடல் தானம் செய்வது பற்றி இன்று உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை எடுத்துக் கூற இருக்கிறேன். இரத்த தானம் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் பல இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள் தானாகவே முன்வந்து இரத்த தானம் செய்கின்றனர். இந்த இரத்த தானம் செய்வது பற்றி நம்மிடையே ஒரு அச்சம் உள்ளது. இரத்தம் குறைந்து விட்டால் நமக்கு ஏதாவது வந்துவிடுமோ என்று. இந்த அச்சத்தை நீக்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இரத்தம் நாம் எப்பொழுது கொடுத்தாலும் ஒரு 3 மாதத்திற்குள் நீங்கள் அளித்த இரத்தம் உங்களுக்கு உற்பத்தியாகி உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நம்மிடையே 30-40 முறை இரத்த தானம் செய்தவர்கள் எல்லாம் நலமாகவே இருக்கிறார்கள். ஆகையால் இரத்த தானம் செய்வது பற்றி நாம் அச்சப்பட தேவையில்லை. ஏதாவது நமக்கு வேண்டியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுதோ ஒரு விபத்து நேர்கின்ற பொழுதுதான் நாம் அந்த இரத்த தானத்தை பற்றி நினைக்கிறோம். அதாவது, இரத்தத்தில் பிரிவுகள் உள்ளன, அதில் நமக்கு அடிபட்டவர்க்கோ அல்லது உடல்நலம் இல்லாதவர்க்கு எந்த குரூப் தேவை என்று மருத்துவர் கூறுகிறாரோ அப்பொழுதுதான் அது பற்றி இரத்த வங்கிகளை அணுகுகிறோம். அந்த குறிப்பிட்ட இன இரத்தம் கிடைக்கவில்லை என்றால் மறுபடியும் நாம் யாராவது நன்கொடையாளர்களை டோனர்களை தேடி அலைகின்றோம். ஆனால் நிறைய இரத்த தானம் செய்வோர் சங்கங்கள் ஆங்காங்கே பல இடங்களில் இருக்கின்றன. மற்றும் கல்லூரிகளில் தொடர்பு கொண்டால், கல்லூரி முதல்வர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் மாணவர்களிடமிருந்து இரத்த தானம் அளிக்க ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். இதற்கு NSS போன்ற மற்ற நிறுவனங்களில் விருப்பமுள்ளவர்களுடன் இருக்கின்ற மாணவர்கள் தாங்களாகவே முன்வந்து இரத்த தானம் செய்து உயிர்களை காப்பாற்றினர். அதாவது, 1 பாட்டிலோ 2 பாட்டில் ரத்தம் கொடுக்கவில்லை என்றால் அந்த சம்பந்தப்பட்ட நபரோ அந்த பெண்மணியோ உயிரிழந்துவிடக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் மிகவும் மன வருத்தப்பட்டு அதை தேடி அலைகின்ற பல சூழ்நிலைகள் உள்ளன. இதுபோன்ற நிலைகளை தவிர்ப்பதற்காக அரசு மருத்துவமனையாகட்டும் அல்லது தனியார் மருத்துவமனையில் எங்கு நாம் இரத்த தானம் செய்கின்றோம் என்று சொன்னாலும் நம்மிடமிருந்து மிகவும் மனமும் வந்து இந்த இரத்த தானம் பெற்றுக் கொள்வார்கள். கூடவே அதற்கான தனியார் மருத்துவமனைகளால் சான்றிதழ் போன்றவை அளித்து அவைகள் நம்மை ஊக்குவிப்படுத்துகின்றன. இந்த இரத்த தானம் செய்பவர்கள் பெரும் நோய் அற்றவராக இருக்க வேண்டும். 15 முதல் 50-60 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக எப்பொழுது வேண்டுமென கொடுக்கலாம். 3 மாதத்துக்கு 1 முறை இரத்த தானம் செய்தால் மிக ஒரு பாதிப்பான நிலையில் உள்ளவர்களுக்கு அவர்களது உயிரை காப்பாற்றிய திருப்தி நமக்கு ஏற்படும். ஆகையால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ 3 மாதத்துக்கு 1 முறை கொடுத்தால் போதும். அதை கொடுத்தால் இந்த ரத்தம் உங்கள் உடலில் குறைந்தது போல இருந்தாலும் உடனடியாக நமது உடல் பக்குவப்பட்டுள்ளது, அந்த குறைபாட்டு இல்லாமல் 2-3 மாதங்களிலேயே புதியதாக ரத்தம் கிடைத்து மிகவும் நாம் ஆரோக்கியமாகவே இருப்போம் என்ற ஒரு கருத்தினை மட்டும் வலியுறுத்தி கூறி இரத்த தானம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த இரத்த தானத்துக்கு அடுத்தது மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு உள்ளது கண் தானம். கண் தானம் என்றால் நாம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இறந்த பிறகு 1-6 மணி நேரத்திற்குள். நீங்கள் கண் மருத்துவமனைகளில் தொடர்பு கொண்டால் அவர்கள் இதற்கான விண்ணப்பம் அளிப்பார்கள். நோயாளி மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார், இன்னும் 1-2 மணி நேரங்கள் தான் இருப்பார் என்று நமக்கு தெரிகின்ற பொழுது அந்த விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்கலாம் அல்லது அவருக்கு வேண்டிய உறவினர்கள் அளிக்கலாம். நாம் எந்த கண் மருத்துவமனைக்கு கொடுக்க விரும்புகிறோமோ அவர்களுக்கு தகவல் தெரிவித்தால் எப்பொழுதுமே இறந்த ஒன்று இரண்டு மணி நேரங்கள் அந்த கண்ணானது ஒளியுடனேயே இருக்கும். அந்த கண்ணை அவர்கள் வந்து ஆபரேஷன் செய்து எடுத்து வேறு, அதாவது நாம் இறந்த பிறகு கூட நம் கண்ணால் இரண்டு பேருக்கு ஒளி கொடுத்து நாம் தொடர்ந்து வாழ முடியும். ஆகையால் இது ஒரு பெரிய புண்ணிய காரியம் என்று நினைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு என்ன ஒரு பயம் இருக்கிறது என்றால், அவர்கள் கண்ணை ஏதோ நோண்டி எடுத்து அந்த இடமெல்லாம் பெரிய குழி போல ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் உண்டு. இந்த அச்சம் தேவையில்லை. அந்த இடத்தை எப்பொழுதும் நார்மலாக நாம் எப்பொழுது இருக்கின்றோமே அதே போல மருத்துவர்கள் செய்து அந்த எந்தவித ஒரு பாதிப்பு இல்லாமல் நாம் எப்படியும் எப்பொழுது படுத்து தூங்குகின்றோமோ அதே போன்ற ஒரு நிலையிலே உங்களுக்கு உங்கள் உடலை பத்திரமாக கண்ணை எடுத்தாலும் எந்த குறைபாடின்றி குறைபாடு தெரியாத அளவுக்கு நல்ல விதமாக செய்து கொடுப்பார்கள். ஆகவே இந்த கண்தானம் நீங்கள் செய்வதால் இரண்டு பேர் கண் தெரியாத நபர்களுக்கு அவர்களுக்கும் வாழ்வில் ஒளி கொடுத்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ற கருத்தினை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஆகையால் இது சம்பந்தமாக எந்த பயமும் தேவையில்லை. கண் மருத்துவமனையை எந்த மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் தானாகவே வந்து உங்களுக்கு இந்த கண் தானமாக பெற்றுக்கொண்டு அதற்கு உங்களுக்கு சான்றிதழும் அளித்து உங்கள் உறவினர்களும் தொடர்ந்து இன்னும் பல்லாண்டுகள் வாழ ஒரு வழி ஏற்படும் என அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் வேகமாக பைக்கிலோ அல்லது பஸ்ஸில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்பட்டு சிலர் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுகின்றனர். அவர்களது உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் மூளை இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறுவர். இதுபோன்ற நிகழ்விலே டாக்டர்கள் உடலை முழுமையாக எடுக்காமல் அவர்கள் உடலில் உள்ள கண், இருதயம், நுரையீரல், சிறுநீரகங்கள் போன்ற பல பாகங்கள் அவைகளை உடல் தானமாக செய்து கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு டாக்டர் தம்பதிகள் தான் இதனை நம் தமிழ்நாட்டில் துவக்கி வைத்தார்கள். அவர்களுக்கு தங்களது மகன் இறந்த ஒரு மிகுந்த சோக நிலையிலும் மனமுவந்து கொடுத்து ஒரு 6-7 பேருக்கு புது வாழ்க்கை கொடுத்தார்கள். அதுபோன்ற ஒரு நிலை பின்னர் பலராலும் பாராட்டப்பட்டு அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் மூளை இறந்த நிலையில் கண்டிப்பாக எந்த பிரயோஜனம் இல்லை என்கின்ற நிலையிலே அந்த உடல் உறுப்புகளை நான் முன்னரே சொன்னது போல கண்கள், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்றவைகள் அடிக்கும் பொழுது ஒரு 5-6 உயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளவர்களெல்லாம் உயிர் பிழைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்வாங்க வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறையினரையும் நன்கு பாதுகாத்து எல்லா வளங்களும் உங்களுக்கு அருளும் என அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, முதலில் நான் சொன்னபடி உயிர் உள்ளவரை இரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் மற்றும் உடல் தானம் என்பது ஒரு மற்றொரு புதியதாக உருவாகி வருகின்ற ஒரு கருத்து. அதாவது உடல் தானம் என்றால் சமணர்கள் போன்றவர்கள் எல்லாம் உடலை எரிப்பதே இல்லை, ஏதோ ஒரு மலை மேலே இந்த மாதிரி எல்லாம் வைத்து அது மற்ற காகம் கழுகு போன்றவைகளுக்கெல்லாம் உணவாக சென்று விடுவதாக கூட பல புத்தகங்களிலே படித்துள்ளேன். நாம் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனாட்டமி, அதாவது உடற்கூறு பற்றி படிப்பதற்கு, அதாவது உடல் இருந்தால்தான் அவர்கள் அதை அறுத்து பார்த்து அதில் என்ன இருக்கிறது, எங்கெங்கு என்ன இருக்கிறது, என்ன விதமான கோளாறு உள்ளது, அல்லது எது பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும் என்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு உடல் தானம் செய்ய மருத்துவத்துறையும் கோருகிறது. நாமும் இதற்கு முன்வந்து உதவ வேண்டும். அதாவது முன்பெல்லாம் நாம் உடலை எரித்து விடுவது அல்லது புதைத்து விடுவது என்று செய்து வருகிறோம். ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த இதுவும், அதாவது ஒரு பெண்மணியை பற்றி இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் 60-65 வயதிலே ஒரு புத்தகத்திலே உடல் தானம் பற்றி படித்தார்கள். அதை படித்ததிலிருந்து அவர்கள் தினந்தோறும் தனது குழந்தைகளிடம் பெரியவர்களிடம் மகள் மகன்களிடம், நான் இறந்தால் எனது கண்களை தானமாக கொடுத்து விடுங்கள், எனது உடலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் என கூறி வந்துள்ளார்கள். அவர்களும் கடந்த மாதம் அந்த அம்மையாருக்கு ஒரு 85 வயது, அவர் 70 வயதிலிருந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக அடிக்கடி தனது மகன் மகள் ஆகியோரிடம் இதை பற்றி எடுத்து கூறி வந்துள்ளார்கள். அதை கேள்விப்பட்டு அவர்களும் சரி, அம்மாவுக்கு திருப்தியாக நாம் இல்லையென்றால் இருக்கத்தான் போகிறோம், அது மற்றவர்களுக்கு கண் மூலம் இரண்டு பேருக்கும் மற்ற உடல் பாகங்கள் மூலம் மருத்துவமானவர்கள் நன்கு உடல் கூறு பற்றி அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று கோவையிலே உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்து அது பத்திரிகை செய்தியாகவும் வந்து டாக்டர்களும் அதை மிகவும் பாராட்டியுள்ளார்கள். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதால் மற்ற காரியங்களை மட்டும் நாம் செய்து கொள்ள, உடலை மட்டும் தானமாக அளிப்பதன் மூலம் மருத்துவ மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தவிர தனியார் மருத்துவமனைகளிலும் இதனை தானமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையால் எங்கெங்கே வாய்ப்புள்ளதோ அங்கெல்லாம் நீங்களும் உயிர் உள்ள பொழுதும் பிறருக்கு உதவியாக இருக்கிறோம், இறந்த பிறகும் பிறருக்கு உதவியாக இருப்பதற்காக வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் உடலையும் தானமாக வழங்க வேண்டும். இதற்கென்று ஒரு படிவம், அது கூடவே ஒரு 20 ரூபாய் கோட்வி ஸ்டாம்பில் சம்பந்தப்பட்ட ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்க வேண்டும். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகினால் அங்குள்ள டாக்டர் அவர்களையோ அல்லது மருத்துவமனை அலுவலர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் இது பற்றிய விளக்கங்களும் கூட நடைமுறைகளையும் எடுத்துக் கூறுவார்கள். நமக்கு வேண்டியவர்கள் எப்பொழுது இறந்துவிட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு தகவல் கொடுத்து 1-2 மணி நேரங்களிலே உடலை தானமாக நாம் அளிக்க வேண்டும். அதற்கு முன்னர் அந்த விண்ணப்ப படிவம் இருக்கிறது, 20 ரூபாய் கோட்வி ஸ்டாம்பில் இந்த விண்ணப்பத்தை நான் எனது உடலை அல்லது எனக்கு வேண்டிய உறவினரது உடலை தானமாக கொடுக்க விரும்புகிறேன் என எழுதி அதில் ஒரு நோட்டரியிடம் கையெழுத்து பெற்று அதனை கொடுக்க வேண்டும். கூடவே அதாவது நமக்கு வேண்டிய சம்பந்தப்பட்ட நபருடைய உறவினர் ஒருவரும் உறவினர் அல்லாதவர் ஒருவரும் சாட்சி கையெழுத்து அந்த விண்ணப்பத்தில் இட வேண்டும். இவைகளை செய்துவிட்டால் அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இறந்த பிறகு அவர்களது உடலை 2-3 மணி நேரத்தில் வீட்டில் நாம் வைத்திருந்து அல்லது ஆஸ்பத்திரியில் வைத்திருந்து நாம் செய்ய வேண்டிய சில சடங்குகளை செய்து பின்னர் தானமாக கொடுப்பதன் மூலம் தேவைப்பட்டால் அந்த உடல் பாகங்களே நன்றாக இருந்தால் அவைகளை பொருத்துவதன் மூலம் மற்ற மிக மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளும் தொடர்ந்து நீண்ட காலம் வாழ உதவிகரமாக இருக்கும். அல்லது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக இதனை பயன்படுத்துவார்கள். ஆகையால் நான் இதுவரை சொன்ன கருத்துக்களை சுருக்கி, உயிர் உள்ளவரை இரத்த தானம், உயிர் பிரிந்த பிறகு கண் மற்றும் உடல் தானம் செய்ய அனைவரும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உங்கள் உற்றார் உறவினருக்கு ஏதாவது வரும்பொழுது இறந்த பிறகும் அவர்கள் உயிர் வாழ உதவி புரிய வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து விளக்கினார் வடவள்ளியைச் சார்ந்த பி. குமாரசாமி அவர்கள்.